வாரம் ஒரு அலசில் மன்னிப்பதில் சோர்வுற வேண்டாம். என்பவர் அமெரிக்க ஐக்கிய நாட்டு கான்சாஸ் மாநிலத்தில் அர்கான்சாஸ் நகரத்தில் வாழ்ந்து வருபவர். 1990 ஜனவரியில் சூவின் சகோதரரிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. சூ மிகவும் அன்பு கூர்ந்த அவரது தந்தை ரிச்சர்ட் டெனியும் அவரது மனைவியும் அவர்களது ஓக்லஹோமா பண்ணை வீட்டில் கொலை செய்யப்பட்டுள்ளனர் என்பதே அத்தொலைபேசியில் சூ கேட்ட செய்தி. இச்செய்தியை கேட்டதும் சூ அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஏழைகளான அந்த முதியவர்களை ஏன் கொலை செய்தனர் என்பதை சூவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவ்வளவுக்கும் அந்த கொலையாளிக்கு கிடைத்தது வெறும் $17 ஒரு பழைய லாரியும்தான். தந்தையின் இழப்பை தாங்க முடியாமல் குமுறி குமுறி அழுதார் சூ. அவரது தந்தையை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட கொலையாளி ராபர்ட் நைட்டன் என்பவர் அன்றைய தினம் நீதிமன்ற விசாரணைக்கு வரவேண்டியிருந்தது. ராபர்ட்டை எப்படி எதிர்கொள்வது என்று குழம்பினார் சூ. ஆனால் உறவினர்கள் முகத்தில் வெறுப்புணர்வு தெரிந்தது. சூவும் அவ்வாறே உணர வேண்டுமென்று அவருக்கு நெருக்கமானவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் சூவால் அப்படியிருக்க முடியவில்லை. வெறுப்புணர்வு நல்லது எதையும் செய்யாது என்று சொன்னார் சூ. அந்த நாளுக்கு முந்தைய இரவு சூவால் சாப்பிடவும் தூங்கவும் முடியவில்லை. இறைவனிடம் ஜெபித்தார். காலையில் எழுந்தபோது சூவுக்கு ஓர் எண்ணம் உதித்தது.
சூ, நீ ராபர்ட் நைட்டனை வெறுக்க தேவையில்லை, அவரை மன்னித்துவிடு
என்ற எண்ணம் மனதில் எழுந்தது. அடுத்த நாள் அதிகாரியின் அனுமதியுடன் சிறைக்கு சென்று ராபர்ட்டை சந்தித்தார் சூ. சிறைக்கு செல்வது சூவுக்கு அதுதான் முதல் அனுபவம். உயரமாக பெரிய சிவந்த கண்களுடன் இருந்த ராபர்ட்டை பார்க்கவே முதலில் சூவுக்கு பயமாக இருந்தது. ஆயினும் துணிச்சலுடன் சென்றார். ஆனால் ராபர்ட் சூவை பார்க்கவே விரும்பவில்லை.
தவறு செய்த என்னை நீங்கள் ஏன் பார்க்க வேண்டும்
என்று ராபர்ட் கேட்டார். அதற்கு சூ,
உன்னை நான் வெறுக்கவில்லை என்பதை நீ தெரிந்திருக்க வேண்டும் என நான் விரும்புகின்றேன். வெறுப்பு என்ற சொல்லை பயன்படுத்தவே கூடாது. நாம் ஒருவர் ஒருவரை அன்பு செய்யவே இந்த உலகத்தில் இருக்கின்றோம் என்று எனது பாட்டி சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். எனவே உன்னை நான் மன்னிக்கிறேன்
என்று சொன்னார் சூ. ராபர்ட்டுக்கு இதை நம்பவே முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. ஏதோ விளையாடுகின்றார். இவ்வளவு பெரிய குற்றவாளியை எப்படி மன்னிக்க முடியும் என்று நினைத்தார். ஆனால் சூ அவரிடம்,
நான் உன்னை கொலை செய்தவராக இல்லை, வெறும் மனிதராகவே பார்க்கிறேன்
என்றார். சூவின் நண்பர்களுக்கு இது பிடிக்கவில்லை. ஆனாலும் சூ,
நம் வாழ்க்கையில் மன்னித்து மறக்க வேண்டும், இயேசு அதைத்தான் செய்தார்
என்று உறுதியாக சொன்னார். அந்த கைதி ராபர்ட்டையும் அடிக்கடி சிறையில் சென்று சந்தித்தார் சூ. ஜெரி கார்ட்டர் ஸ்காட் சொன்னார், கோபம் உன்னை குறுகினான செய்யும், ஆனால் மன்னிப்போ நீ இருக்கும் நிலையை விட்டு மேலே வளர உன்னை தூண்டும் என்று. அன்பு நெஞ்சங்களே, மன்னிப்பை பொறுத்தவரை நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையும் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அன்றாட வாழ்வில் கோபப்படுவதற்கு பல சூழல்கள் உருவாகின்றன. கோபத்தை உடனடியாக வெளிப்படுத்திய பின்னரே, சே, கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாமே என்று சிந்திக்கின்றோம். ஒரு கோப வார்த்தை பலருடைய உயிருக்கே உலை வைத்திருக்கின்றது. ஒருவர் ஒருவரை விரும்பி திருமணம் செய்த தம்பதியர் கூட மனைவி கோபத்தில் ஒரு வார்த்தை சொன்னார் என்பதற்காக கணவர் தற்கொலை செய்து கொண்ட ஒரு குடும்பம் பற்றி எனக்கு தெரியும். முதல் குழந்தை தனது மனைவியின் வயிற்றில் வளர்ந்து வருகின்றது என்பது கூட அந்த கணவரின் தற்கொலை முடிவை மாற்றவில்லை. அன்பர்களே, கோபக்கார ஆள் என்று சிலர் எளிதில் பெயரெடுத்து விடுகின்றார்கள். அலுவலகத்தில் பிரச்சனை என்று வீட்டுக்கு வந்தால் அங்கும் உடனடியாக பிரச்சனை. கணவன் மனைவியால், மனைவி கணவரால், பிள்ளைகள் பெற்றோரால், பெற்றோர் பிள்ளைகளால் மறுதளிக்கப்பட்டதாக, புறக்கணிக்கப்பட்டதாகத்தான் உணர்கின்றோம். அதனால் எரிச்சலும் கோபமும் வருகின்றன. ஒரு கட்டம் வரும்போது தாய் மகனிடம், அப்பாவிடம் மன்னிப்பு கேள் என்று சொல்வார். இப்படி ஒருவர் கோபமாகவோ வருத்தமாகவோ இருக்கும்போது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற உணர்வு ஏறக்குறைய எல்லோருக்கும் வருகின்றது. மன்னிப்பு கேட்டுவிட்டால் அங்கு உறவு கட்டப்படுகின்றது, அன்பு வளருகின்றது. வாழ்க்கையில் அன்பு இல்லை என்றால் வாழும் இடம் நரகமாகிவிடும்.
ஒருவரது மனதை புண்படுத்தியிருந்தால் அவருடன் நல்லுறவில் நிலைத்திருக்க விரும்பி அவரிடம் மன்னிப்பை எதிர்பார்க்கின்றோம். அப்படி ஒருவர் மன்னிப்பு கேட்கும்போது மன்னிப்பவர் மட்டுமல்ல, மன்னிப்பு கேட்பவருக்குள்ளும் நல்ல உணர்வுகள் உருவாகின்றன. மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதும் மன்னிப்பு கேட்பதும் சாதாரண வாழ்வு முதல் அரசியல் வாழ்வு வரை இடம்பெறுவதை அடிக்கடி செய்தித்தாள்களில் வாசிக்கின்றோம். கடந்த வார செய்திகளில் கூட
மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குறித்து ஆபாசமாக கருத்து தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் அனிசூர் ரஹ்மான் சட்டசபையில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார். பிரதமர் மன்மோகன் சிங்கை இரவு காவலர் என்று விமர்சித்த குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவருக்கு வக்கீல் நோட்டீஸ். தேசிய கீதத்தை அவமதித்ததாக கூறப்பட்ட புகாரில் மத்திய இணையமைச்சர் சசி தரூர் 5 வருடங்களுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டுள்ளார். அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன்வாலா பாக் பூங்காவுக்கு சென்ற பிரித்தானிய பிரதமர் அங்கே 1919 நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் குறித்து மன்னிப்பு கேட்கவில்லை. ஜாலியன்வாலா பாக் படுகொலையில் கொல்லப்பட்டோரின் உறவினர்கள் குறை
போன்ற செய்திகள் வெளியாகின. தவறுகள் நடக்கும்போது ஒரு நாடு அடுத்த நாட்டிடம் மன்னிப்பு கேட்கின்றது. கத்தோலிக்க திரு அவையில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற தவறுகளுக்கு அண்மைக்கால திருத்தந்தையர் மன்னிப்பு கேட்டுள்ளனர். இப்படி கேட்கும்போது முறிந்த உறவுகள் மீண்டும் கட்டப்படுகின்றன. ஒருவர் மன்னிக்கப்படத்தக்கவர் என்பதற்காக மன்னிப்பு கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் மன்னிப்பு என்பது ஒருவரின் அன்பு, கருணை, அருள் ஆகிய பண்புகளை வெளிப்படுத்தும் ஒரு நற்செயலாகும். மன்னிப்பு என்பது பிறர் நமக்கு என்ன செய்திருந்தாலும் அவருக்கு எதிராக மனதில் எதையும் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு காட்டும் ஒரு நற்செயலாகும். மன்னிப்பு என்பது கடந்த கால தவறுகளை மறந்து புதிய காரியங்களை செய்ய தொடங்குதல் என்றும் சொல்லலாம்.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இஞாயிறன்று நிகழ்த்திய திருப்பலியிலும் பகல் 12 வத்திக்கான் பேதுரு வளாகத்தில் 150,000 மேற்பட்ட மக்களுக்கு ஆற்றிய முதல் மூவேளை ஜப உரையிலும் மன்னிப்பையே மிகவும் வலியுறுத்தி பேசினார். அவர் உரையாற்றிய ஒரு சில நிமிடங்களுக்குள் 1 தடவை மட்டுமல்ல 3 தடவைகளுக்கு மேல் மன்னிப்பை வலியுறுத்தி பேசினார். மூவேளை ஜப உரையை நிறைவு செய்து மக்களிடமிருந்து விடைபெறும் போதும்
இறைவன் மன்னிப்பதில் ஒருபோதும் களைப்படைவதில்லை, நாம் தான் மன்னிப்பு கேட்பதில் களைப்படுகின்றோம் என்பதை மறக்க வேண்டாம்
என்று சொன்னார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
Non dimenticate questo. Il Signore mai si stanca di perdonare. Siamo noi che ci stanchiamo di chiedere il perdono.
ஒருவர் மன்னிப்பு கேட்கும்போது அவரை மன்னிப்பவரை விட அதிகம் பலன் பெறுபவர் மன்னிப்பு கேட்பவரே. அவரிடம் இருந்த குற்ற உணர்வுகள், பகைமை, வெறுப்பு, பயம், கோபம், தாழ்வு மனம் ஆகிய எதிர்மறை குணங்கள் மறைந்து அவரில் நல்ல பண்புகள் நிறையும்.
லூயிஸ் ஹே என்ற உளவியல் எழுத்தாளர் ஆல் டிசீஸ் கம்ஸ் ஃப்ரம் எ ஸ்டேட் ஆஃப் அன்ஃபர்கிவ்னஸ் என்று சொல்கின்றார். மனிதருக்கு ஏற்படும் அனைத்து நோய்களும் மன்னிப்பின்மை என்ற நிலையிலிருந்து ஏற்படுகின்றன என்று சொல்கின்றார் லூயிஸ் ஹே.
நாம் நோயிற்று இருக்கும்போது நாம் யாரை முதலில் மன்னிக்க வேண்டும் என்பது குறித்து சிந்திக்க வேண்டும். நாம் மன்னிக்க வேண்டிய அந்த நபர் நாமாகவே கூட இருக்கலாம். நாம் செய்த செயல்கள் நமக்கே பிடிக்காமல் இருக்கலாம். நமது உடல் அமைப்பு, நமது குணங்கள், நாம் இருக்கும் சமூக நிலை போன்றவை நமக்கு பிடிக்காமல் நம்மையே நாம் வெறுத்து கொண்டு இருக்கலாம். ஏனெனில் மன்னிப்பு என்பது நமது மனத்தை அரித்து கொண்டும் உறுத்தி கொண்டும் இருப்பதையும் அவ்வாறு இருக்கும் எண்ணங்களையும் மனத்திலிருந்து முழுவதுமாக வெளியேற்றி விடுவது. மன்னிப்பு என்பது நமது சிந்தனையை எப்போதும் வைத்து கொண்டிருக்கும் தகாத எண்ணங்களை நமது சிந்தையிலிருந்து போக்கி விடுவது. விருப்பமில்லாத நபரையோ விருப்பமில்லாத ஒன்றையோ மனத்தில் வைத்துக்கொண்டு கண்டனம் செய்து கொண்டிருப்பது அல்ல, ஆனால் மனத்தை உறுத்திக் கொண்டு மனத்தை வருத்திக் கொண்டு இருப்பதை மனத்தை விட்டு முற்றிலும் நீக்கிவிடுவதே மன்னிப்பு. எப்படி மன்னிக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் மன்னிப்பதற்கு நல்ல மனம் இருந்தாலே போதும். மற்றதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வலியுறுத்தியது போல கருணை நிறை இறைவன் பார்த்து கொள்வார். மன்னிப்பில் களைப்படையாத நம் வானக தந்தை அதை செய்வார்.
ஆண்டவரின் பேரன்பை போற்றி என்றும் நாம் பாடுவேன்.
நோய்களினால் நாம் துன்புறுகிறோம். நமது நோய்களின் வேதனைகளையும் நன்றாக புரிந்து கொள்கின்றோம். ஆனால் அந்த நோய்களுக்கான மூல காரணம் நம்மிலேதான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வதற்கு நம்மில் பலர் கஷ்டப்படுகின்றோம். நாம் யாரையெல்லாம் மன்னிக்க வேண்டுமோ அவர்களுமே வேதனையில் இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுமே நம்மை வருத்தப்படுத்திய அந்த நேரத்தில் தாங்கள் செய்ததை நினைத்து வருந்திக் கொண்டிருப்பார்கள். அதை புரிந்து கொள்ளவும் முயற்சித்துக் கொண்டிருப்பார்கள். யார் யார் தங்களையும் தங்களது உடலையும் உண்மையிலேயே ஏற்று அன்பு செய்கிறார்களோ அவர்கள் அனைவரும் தங்களையும் மற்றவரையும் குறை சொல்ல மாட்டார்கள் என்று சொல்கின்றார் லூயிஸ் ஹே.
அன்புள்ளங்களே, எல்லா குற்றங்களையும் மன்னிக்கும் ஒரே நீதிமன்றம் அம்மாவின் இதயம் என்பார்கள். அன்பும் கருணையும் பரிவும் நிறைந்த தாயுள்ளம் கொண்டவர்களே எளிதில் மன்னிப்பு என்னும் நற்பண்பை கொண்டிருக்க முடியும். எனவே மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிப்போம். மன்னிப்பு கேட்பதில் சோர்வுறாதிருப்போம். மற்ற அனைத்தையும் மன்னிப்பதில் சோர்வடையாத இறைவன் பார்த்து கொள்வார். மன்னிப்பு குறித்து சிந்திப்பதற்கு இந்த தவக்காலம் ஏற்ற காலமாகும்.
சிலுவை இல்லை என்றால் சிங்காசனம் இல்லை, இயேசு இல்லை என்றால் பரலோகம் நமக்கு இல்லை. சிலுவை எங்கள் சின்னம், வெற்றியின் சிகரம், தோல்வி இல்லை இனிமேல் வெற்றி எங்கள் உரிமை. சிலுவை எங்கள் சின்னம், வெற்றியின் சிகரம், தோல்வி இல்லை இனிமேல் வெற்றி எங்கள் உரிமை.
மன்னிப்பதில் சோர்வுற வேண்டாம். இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.